والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم للآخرة هم غافلون. وقال أيضا: أهم يقسمون رحمة ربك، نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخرية. وقال أيضا: أعدوا لهم ما استطعتم من قوة. صدق الله مولانا العظيم. الله ينلدي أركلي அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து எப்ப மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஸ்டேட் ஒன்ற நபி அவர்கள் உருவாக்கினார்களோ, அப்ப சஹாபாக்களை சில முக்கியமான விஷயங்களின் பக்கம் நபி அவர்கள் வழிநடத்தினார்கள். அதுல முதலாவது, மக்கள் அல்லாஹோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். உள்ளச்சம், பயம், தக்வா, தவக்குல், ஈமான், யகீன், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நபி அவர்கள் ஏற்படுத்தினார். இரண்டாவது, கல்வியில மார்க்க கல்வி, உலகத்துடைய தேவையான விஷயங்களை எந்த முறையில கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார். மூன்றாவது, நபி அவர்கள் பாதுகாப்பு, ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒன்றுதான் அதனுடைய அந்த டிஃபென்ஸ், அதுக்கு தேவையான அந்த உத்தியோகஸ்தர்கள், அதுக்கு தேவையான பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நபி அவர்கள் அவர்களுக்கு கற்பித்தார்கள். சஹாபாக்களுக்கு இதை படிச்சு, அதை டிஃபென்ஸ் அத்தாரிட்டிஸ் என்று இருக்கலாம், அதை எந்த வகையில அமைய முடியுமோ, அந்த காலத்தில் இந்த மாதிரி நேவி, ஆர்மி, போலீஸ் இப்படி வகைப்படுத்திருக்கவில்லை, ஆனால் என்னென்ன தேவை அதுக்கு இருந்ததோ நபி அவர்கள் அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். இது மூன்றாவது. நாலாவது, அரசியல் எப்படி அமைய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக படிச்சு கொடுத்தார். அஞ்சா, தவறான மக்கள் மேம்படுத்துவதை தவிர்ந்து குர்ஆனுக்கு ஆயத்தறங்கி, இதா ஜாஅக்கும் ஃபாஸிகும் பின்னபஇன் ஃபதபய்யனு, யார் ஒரு பாவி வந்த ஒரு செய்தியை சொல்லக்குல நீங்க அந்த செய்தி அப்படியே புழுங்கிடாதீங்க, சரியாண்டு பாருங்க. பலவிதமான மீடியாவுடைய தவறான கருத்துக்களை நம்பி வாழ வேண்டாம் என்று அந்த காலத்திலேயே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை பேசியிருக்கிறான். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அஞ்சு அம்சத்தை தான் நான் ஒரு 25 நிமிடம் அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு சாரம்சமாக முன்வைக்க போகிறேன். அவ ஒரு ஸ்டேட் ஒன்று உருவாகிறதாக இருந்தால், ஒரு நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றால் அதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் வழிகாட்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். முதலாவது, அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அந்த தொடர்பு ஏற்படுத்தினார்கள். எந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணுமோ அந்த இடத்துல நம்பிக்கை வைக்கணும், எந்த இடத்துல அல்லாஹ் மீது பயம் வர வேண்டுமோ அந்த பயம் வர வேண்டும், எந்த இடத்துல நம்பிக்கை அதிகரிக்க வேண்டுமோ அந்த நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும், இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த பயிற்சி நபி அவர்கள் கொடுத்திருந்தார். ஆண்கள், பெண்கள், சிறார்கள், பெரியவர்கள். அவ அத மஸ்ஜித் தான் அதுக்கு அடிப்படையாக இருந்தது. மஸ்ஜிதுல இந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, வாலிபர்கள்ல இருந்து, பெரியவர்கள்ல இருந்து, படித்தவர்கள், பாமரர்கள் எல்லாருக்கும் இந்த பயிற்சி நபி அவர்கள் கொடுத்தார். இரண்டாவது கல்வி ரீதியாக பதரியுத்தம் முடிஞ்சு 70 கைதிகள் பிடிபட்டிருக்கிறாங்க. இந்த 70 பேரையும் விடுவிக்க வேண்டும். அதுல நபி அவங்களுடைய அந்த அங்கிள் அப்பாஸ், நபியுடைய மருமகன் அபுல் ஆஸ், இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களை விடுவிக்கிறதுக்குரிய கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா, எங்கட பிள்ளைகளுக்கு இவங்க எழுத்து படிச்சு கொடுக்கட்டும். அவங்க கல்வியில நபி அவர்கள் அந்த கைதிகளை நாங்க விடுவிச்சிருவோம், இவங்க இந்த அளவுக்கு பீரியட், அவங்களை போட்டு சித்திரவதப்படுத்தி ஜெயிலுக்கு போட்டு அவங்களுக்கு அநியாயம் அதெல்லாம் செய்யல. நீங்க இந்த காலத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க படிச்சு கொடுங்க, அதோட உங்களை நாங்க அனுப்பி வச்சிருவோம். இன்னும் சில ஏற்பாடுகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்தார். மூன்றாவது நபி அவர்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு விஷயத்துல முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு தான் சஹீஹ் புகாரில ஹதீஸ் வருது, மஸ்ஜிதுக்கு வெளிய சஹாபாக்கள் அந்த பயிற்சி எடுக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க தன்னுடைய வீட்டில இருந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு இந்த தோலை கொடுத்து அவங்களை அப்படி பார்க்க வச்சாங்க. எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னா, அவங்க எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபாக்கள் அம்பெறது, அவர்கள் வால் மூலமாக பயிற்சி செய்யறது. இத குர்ஆனும் சொல்லிருக்குது, ஐதுல் அஹம்மஸ்தத் அச்சுமின் கூவா, சூரத்துல் அன்பால் 60வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். இந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயாரிச்சார். நாலாவதாக மேலான சகோதரர்களே, பெரியாக்களே, அரசியல் உடைய அந்த நுணுக்கத்தை சஹாபாக்களை தெரிவு செஞ்சு அஷரா முபஷரா என்று சொன்னா, இந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற சஹாபாக்கள், அதுல 4 பேர் கலீஃபாக்கள், அபுபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபுபைதா ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் ஃபில் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோட மற்ற சஹாபாக்களையும் சேர்த்து ஜுபைர் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு ஒரே நேரத்தில் நன்மாராயம் சொன்ன 4 கலீஃபாக்கள், அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி. அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய அரசியல் ஆட்சி 2.5 வருஷம், உமர் ரதியல்லாஹு அன்ஹு 10 வருஷம், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருஷம், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 4.5 வருஷம். அப்ப இந்த 30 வருஷ கிலாபத்தை பத்தி நபி அவங்க முட்கூட்டியே சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தா, எனக்கு பிறகு கலீஃபாவாக வரக்கூடியவருக்கு இந்த பயிற்சி தேவை. எதுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா, ஆத்மீகத்திலிருந்து. அபுபக்கர், எனக்கு நபியவங்களுக்கு சக்கராத், நபியவங்களுக்கு சுகையினம். அந்த நேரத்தில் முர் அபாபக்கர் ஃபல் யுசல்லி பின்னாஸ், அபுபக்கருக்கு சொல்லுங்க ஜமாத் நடத்த சொல்லின்னு சொன்னாங்க. அபுபக்கரை தொழுகைக்கு நிப்பாட்டுங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விளங்கினாங்க, இதுல இருந்து விளங்கினாங்க, ஏண்ட வாப்பாவ நபிக்கு பிறகு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு கலீஃபாவாக, அவர்தான் நாட்டுடைய தலைவராக நபி அவங்க ஆக்க போறாங்க. நபியே, என்ன வாப்பா சரியான சாஃப்ட், அவரை நீங்க உற்றுங்க. ரெண்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லக்குல நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு விளங்குது நீங்க எதை பேசுறீங்கன்னு சொல்லி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சுலைஹா கத்தியையும் எப்பலையும் கொடுத்தது, அது எப்பல கத்திய வெட்டுறதுக்கு அல்ல, கையை வெட்டி கொள்றது. எதுக்காக? அந்த யூசுஃபுடைய அழகை பார்த்து, நான் எப்படி அவருடைய அழகுல மயங்கினேனோ நீங்களும் மயங்குவீங்க. நபியவங்க சொல்றாங்க, அந்த பெண்ணை போலதான் நீனும் எனக்கிட்ட வந்து பேசுறா, எனக்கு விளங்குது நீ என்ன சொல்றான்னு. நான் உன் தகப்பன எனக்கு பிறகு கலீஃபாவாக நியமிக்க பார்க்கிறேன், நீ வந்து அதை செய்யாதீங்கன்னு எனக்கு சொல்றதுக்கு வேறொரு லாங்குவேஜ பாதிக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரிவாக பேசுறதுன்னா பல மணி நேரம் பேசலாம். எப்படி நபி அவர்கள் அந்த அரசியலை சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. நாலாவது மேலான சகோதரர்களே, எப்படி ஆத்மீகம், கல்வி, பாதுகாப்பு, அரசியல், அதே நேரத்தில் இந்த மீடியாவை தவறான விஷயங்களை பரப்புறது. கஃபாபில் மர்இ கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமியா, ஒரு மனிதனுடைய பொய்காரனாக இருக்கிறதுக்கு போதும் அவன் கேட்டதெல்லாம் பேசுறது, அதை ஆய்வில்லாம பேசுறது. ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஊருக்கு தாக்குதல் நடத்தி அந்த ஊரே அழிஞ்சிருக்கும் ஒருவருடைய ஒரு தவறான மெசேஜ் நபிக்கிட்ட வந்த நேரம் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்திறக்கினான், உங்களுக்கு ஒரு ஃபாசிக்கான பாவி ஒருவர் செய்தியை கொண்டு கொடுத்தா நீங்க தயவு செய்து அதை உடனே எடுக்காதீங்க, அதை ஆய்வு செய்து பாருங்க சொன்னார். கனிமானவர்களே, இதை நான் 2.5 வருஷம் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி செஞ்சாங்க, 10 வருஷம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி செஞ்சாங்க, 12 வருஷம் எப்படி செய்தாங்க, அது அலி ரழியல்லாஹு அன்ஹு எப்படி முகம் கொடுத்தாங்க, வந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சமாளிச்சாங்க, இதெல்லாம் மிக விரிவாக பேசணும். இது ஜும்மால பேசி முடிக்க முடியாது. நான் இத முதலாவது உங்களுக்கு முன்வச்சது, நான் பேசக்கூடிய தலைப்பு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து விரிவாக எடுக்கப்பட்டது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது, அதை மையப்படுத்தி தான் இங்க பேசுகிறேன் என்பதை விளங்குவதற்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்களை முன்வைத்திருக்கிறேன். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி செய்தார்கள், பாதுகாப்பு படை அவர்களுடைய எப்படி உறுதியாக இருந்தது, அவர்களுடைய சஹாபாக்கள் காரிகள், ஒரு யுத்தத்தில் காரிகள் மாத்திரம் எமாமால 700 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அங்கிருந்துதான் குர்ஆன் எழுதுறதை, ஹதீஸ் எழுதுறதை என்பதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டாவது மார்க்க கல்வி, உலகத்துடைய தேவைகளுக்குரிய கல்விய எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சஹாபாக்கள் அதுக்காக தெரிவு செய்யப்பட்ட அதுக்காக தெரிவு, இது நபியே காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறார். சஹாபாக்கள் மதீனால பிறந்த ஒரு புள்ளதான் அப்துல்லா அபுபக்கர் ரழியல்லாஹுடைய பேரன், அஸ்மா ரழியல்லாஹு அவர்களுக்கு கிடைச்ச புள்ள, மதீனாக்கு வந்த முதலாவது புள்ள அப்துல்லா பின் சுபைர், சுபைருடைய மகன். அவரை பத்தி வந்திருக்குது, அவருடைய பகல் நேரத்தை பார்த்தா யாரு சொல்லுவாங்களா, இவருக்குண்டா குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ஆகிறது எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குதோ தெரியாதுன்னு அவர்கள் யோசிப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவரு டிரான்சாக்சன் செய்வார், ஆட்சி நடத்துவார், மக்காவுடைய கலீஃபாவாக இருந்தார், அவருக்கு சாமணம் வரும் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்வார், அவருக்கு ஒட்டகம் வரும், ஆடு வரும், மற்ற பொருள்கள் வரும், அவர் பல லாங்குவேஜில் பேசுவார், அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு லிங்குவிஸ்டாக அவர் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைச்ச ஆம்பளை புள்ள, நபி அவங்க தான் அந்த புள்ளைக்கு தேனே பேரிச்ச பழத்தை தஹனீக் செஞ்சாங்க. அந்த புள்ள பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மதீனாட சவுதிர சஹாபாக்களோட வரலாறுல காபத்துல்லாவ 7 தவாஃப் நீச்சல் அடித்து செஞ்ச ஒரே சஹாபி வருவார். அவர் ஸ்விமிங்ல அந்த அளவுக்கு அவருக்கு, அவரு கடைசியில சில அநியாயக்காரர்களால் மக்கா காபத்துள்ளாலே ஷஹீதாக்கப்பட்டார். அவங்களோட தாயை போயிட்டு 100 வயசு தாய் அஸ்மா அவ்வக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த மகளை போயிட்டு தாயை போயிட்டு சந்திக்க கொள்ள தாய் சொன்னாங்க, மகனே நீ ஒன்று வீரனாக மரணிக்கணும், நீ கோலையனாக மரணிக்க கூடாது. அநியாயக்காரர்கள் அவங்களோட ஜனாசாவை ஆடு தொங்க வைக்கிற மாதிரி தொங்க வச்சாங்க மக்கால. அப்ப சாபாக்கல நபியவங்க அப்படி பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் எடுத்தீங்கன்னா அவர் ஒரு சிறந்த முஃபஸ்ஸிர், எந்த கலையை எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் அவர் அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறது. லாங்குவேஜ் சுப்ஹானல்லாஹ், அரபிக் லாங்குவேஜ். தாயிஃப்ல தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை பாக்குறதுக்கு மக்கள் வருவாங்க, கன்சல்ட் பண்றதுக்கு, அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் பண்றதுக்கு வருவாங்க. என்னத்துக்கு? லாங்குவேஜ பத்தி, கவிதைகளை பத்தி, குர்ஆன பத்தி, ஹதீஸ பத்தி, எதை கேட்டாலும் அவர்கள் அதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக இருந்தாங்க. இது ஒரு நீண்ட தலைப்பு. இதே போல பாதுகாப்பு, ஹாலித் இப்னு வலீத் எப்படிப்பட்ட வீரர். அவர் குஃபர்ல காஃபிராக இருக்கக்குள்ள அவர் 70 சஹாபாக்கள அந்த உஹதுல ஷஹீத் ஆகிறதுக்கு அவர் தான் காரணம். அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக நின்றார். அப்படி ஒரு படை வீரர், ஒரு ஆர்மி கமாண்டர் போல மிக தைரியமாக எதையும் சாதிப்பார். முஸ்லிம்களுக்கு எதிராக நின்று அந்த உஹது மலையில சஹாபாக்களை விரட்டி விரட்டி அடிச்சவர் காலித் பின் வலீத். ஆனா பிந்தி அவருடைய பேர் எப்படி மாறிச்சுண்டா? சைஃபுல்லா, அல்லாட வால். சிலர் வந்து கேட்டாங்க, அல்லா என்ன உங்களுக்கு வால் ஒன்று இறக்கி வச்சானாண்டு. அவங்க சொன்னாங்க, அல்லா எனக்கு வால் ஒன்றும் தரல, நான் எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனோ அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உன்ன வாளை போல பயன்படுத்துவாங்க. 60,000 பேர் இருப்பாங்க, அதுக்கு தனியே போவார், திரும்பி வருவார். ஆனா அவரோட உடம்புல ஒரு சான் அளவு, இப்படி ஒரு கையை வச்சு பார்த்தா உடம்புல குத்திப்படாத இடம் இல்லை. இது நபியோட தயாரிக்கப்பட்ட சஹாபாக்கள். இது ஹயாத்து சஹாபால மற்ற கிரந்தங்கள்ல நீங்க விரிவாக படிக்கலாம். கனிவான சகோதரர்களை பெரியார்களே, இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவறான செய்திகளை பரப்பாம உண்மையான செய்திகளை பரப்ப வேண்டும் என்று 3 வருஷம் முஸ்லிம் தான் அபு ஹுரைரா. அவர் யமன்ல இருந்து வந்தார், வந்து மதீனால தான் இருந்தார். நபிகிட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சரியான ஆசை ஹதீஸ்களை பாடமாக்க. அவ ஒரு மனிதன் சின்ன பிள்ளையா இருந்தா பாடமாக்கலும், வயது வந்தவர், பெரிய பிள்ளை ஆகிட்டார், பெரியவராக வாலிபராக 20-30 வயது அடைஞ்சிட்டார். ஆனா அவருக்கு ஆசை, நான் எப்படி பாடமாக்குறது? நபி அவங்க சொன்னாங்க, ஓண்ட அந்த விரிப்ப விரி நபி அவங்க ஓதி ஊதினார், அது நெஞ்சில அணைச்சுக்கொள்ள சொன்னார். அபூர சொல்றாங்க, இந்த வாழ்க்கையில அதுக்கு பிறகு எதை கேட்டாலும் பாடமாகிருச்சு. அல்லாஹ் அப்படிப்பட்ட மெமரி பவர் கொடுத்தார். 23 வருஷம் இருந்த சஹாபாக்களை விட 3 வருஷம் இருந்த அபு ஹுரைரா 5,375 ஹதீஸ்களை பாடமாக்கினார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு மெமரி பவரை கொடுத்தார். கனிவான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு ஸ்டேட்டை உருவாக்குள்ள, இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்குள்ள அதுல இதெல்லாம் இருக்கும். நாங்க வாழ்றோம் ஒரு செருப்பான்மை நாட்டில், இதுதான் என் தலைப்பு இப்ப நான் பேச போறது. ஒரு சிறுபான்மை நாட்டில் வாழக்குல எங்களுக்கிட்ட இந்த 5 விஷயங்களும் வைக்கணும். நாங்களும் அல்லாவோட தொடர்புள்ளவர்களாக இருக்கணும், கல்வியில வளர்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும், பாதுகாப்புக்கு பங்காளிகளாக மாறணும், எங்களிடையும் அரசியல் பங்களிப்பு சரியாக இருக்கணும், அதே நேரம் மீடியாவையும் நாங்க மேனேஜ் பண்ணணும். இந்த 5 இந்த நாட்டு முஸ்லிம்கள் எப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தோடு சேர்ந்து அரசாங்கத்துடைய அந்த ஒத்துழைப்போட இந்த 5 விஷயத்திலையும் நாங்கள் ஈடுபட்டால்தான் எங்களை இந்த நாட்டில் நிரந்தரமான முஸ்லிம்களாக கண்ணியமாக எங்களுக்கு இருக்க முடியும். நாங்க கல்வியில மலையகத்து மக்களை விட மோசம், எங்கட யாருமே வாலிபர்கள் பாதுகாப்புல இல்ல, எங்களுடைய அரசியல் ஆக ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு, எங்களுடைய மீடியா என்றது அறவே இல்ல, எங்களுக்கு அல்லாஹ்வோட தொடர்பும் சரியாக இல்லை. அப்ப இந்த சமூகம் எப்படி ஆகும்னா, இந்த சமூகம் ஒரு அடிமையான சமூகத்தை விட மோசமாக இருக்கும். உலகத்தில் அடிமைகளை கடைசி நாங்கள் உலகத்தில் அடிமைகளை போல பார்த்தது சவுத் ஆப்பிரிக்கா 1992ல நான் ஜூன் ஜூலை மாசத்துல அந்த கண்ணியமான மனிதர் நெல்சன் மண்டேலா ஜெயில இருந்து வரக்குல நான் அங்குதான் இருந்தேன். அந்த அந்த காலம் அந்த பாட்டி என்று சொல்லக்கூடிய கருப்பர்களுக்கு அநியாயம், கலர்ஸுக்கு ஒரு மிகையான அநியாயம். 2 மில்லியன் 36 மில்லியன்ல 2 மில்லியன் வைட்ஸ் அநியாயங்களை செஞ்சு அவர்களை வழிநடத்தினாங்க. அந்த 27 வருஷ போராட்டம், ஜெயில இருந்து வெளியே வந்த மனிதர், அவர் ஒரு மகா மனிதராக மாறி உலகத்துக்கு ஒரு எப்படி ஒரு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் பேச்சுவார்த்தையும் அஹிம்சையிலையும் எப்படி யுத்தம் இல்லாமல் உலகத்தில் ஒரு நிம்மதியை நிலைநாட்ட முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் கொண்டார். கண்ணியமானவர்களே, வரலாறு படித்தவர்கள் தெரியும் அதை. அதனால ஒரு சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிருக்கிறது. அதுல முதலாவது வரணும். உதாரணமா எடுத்தீங்கன்னா, மதீனால இறக்கப்பட்ட சூரத்தான் சூரத்துல் முத்தஃபிஃபீன். இது என்னத்துக்கு இறங்கிச்சு? பஜார்ல மோசடி நடக்கல, வாங்க கொல கூட நிறுத்தி எடுக்கிறது, கொடுக்க கொல குறைச்சி நிறுத்தி கொடுக்கிறது. அது எதாக எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இந்த முத்தஃபிஃபீன் என்ற ஆயத்து பொருந்தும். அது ஹோட்டலாக இருக்கலாம், அது இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கலாம், அது ஒரு சாதாரண கடையாக இருக்கலாம், அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அது இந்த நாட்டுடைய தேவையான பொருளாதாரத்துக்கு பங்களிக்கக்கூடியதாக இருக்கலாம். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ். கனிமானவர்களே, இதோடு நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் 6வதாக பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்துடைய வளர்ச்சி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பஜார எப்படி மெயின்டைன் பண்ணணும், பஜார்ல எப்படி சாமான விற்கப்படணும், அத நபி அவங்க தான் பேசி, நபி அவங்க இன்ஸ்பெக்டர் ஒன்று அல்ல, அதில் உள்ள அந்த சேல்ஸ பாக்குறதுடைய அந்த ப்ரொடக்ட பாக்குறதுக்குரிய மனிதர் அல்ல, இருந்தாலும் பஜாருக்கு போயிட்டு அந்த இருந்த கோதுமை உள்ளுக்கு கையை போட்டு வீட் அதுல கையை போட்டு நபி அவங்க பாக்குறாங்க, உள்ளுக்கு ஈரமாக இருக்குது, வெளியே காஞ்சது இருக்குது. அப்ப 6வதாக அந்த சமூகத்துடைய பொருளாதாரம் அது வளர வேண்டும். இது நான் சென்ற கொள்ளுப்பட்டி சும்மால என்ற 20 நிமிஷம் பேச்ச போன கிழமையில கேளுங்க, நான் அதை இங்க ரிப்பீட் பண்ண இல்லை. நான் இன்றைக்கு பேசினது இதுதான், நான் முதல் முறை பேசுகிறேன். இதை தயவு செய்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த நாட்டில் வாழணும்டா நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையோடு நாங்கள் வாழ்ந்தாதான் எங்களோட எதிர்காலம் வளர்ச்சி அடையும். ஏண்ட பங்களிப்பும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு எப்படி, நான் என்ன இந்த நாட்டுடைய உயர் மட்டத்தில் போய் சொல்லி இருக்கிறேன், இணைய வேண்டும்டா நீங்க பாதுகாப்புக்கு எடுங்க, நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி. நான் போன முறை பேசின நேரம் ஒருத்தரோட கிளிக் கொண்டு அனுப்பியிருந்தார், அது யார் என்று தெரியாது, இவருடைய பிள்ளைய அனுப்பட்டுமே என்று சொல்றார். கொண்ட பேசக்கொல மக்கள் என்ன பேசுறது என்று விளங்குறது இல்லை. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன், நான் என்ன இந்த ஜஹரானுடைய பிரச்சனைக்கு பிறகு இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அச்ச பயம், இந்த தீவிரவாதிகள் இவங்க எல்டிடிய போல ஜேவிபிய போல வேற உலகத்துள்ள தீவிரவாதிகளை போல இல்ல, இவங்க பேசுறது குரானும் ஹதீஸும். அப்ப இந்த பாதுகாப்பினர்களுக்கு குரான் ஹதீஸும் தெரியாது. அப்ப உலமாக்கள் தான் இதுக்கு பங்காளிகளாக மாறணும். நாங்க இப்ப எங்கட பிள்ளையில கஷ்டம் எல்லா இடத்திலையும் இருக்கும், கஷ்டத்துக்காக வேண்டி ஒன்று விட்டுட்டு வரக்கூடாது, வெளியே அந்த சேலஞ்ச ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வரும். அதுதான் எங்களுடைய சக்சஸுக்கு காரணமாக அமையும். நாங்க எல்லாத்துக்கும் அந்த சாட்டு இந்த சாட்டு இந்த சாட்டு சொல்லி 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 ஒரு சமூகம் இப்படியே தள்ளி போனா ஒரு நாள் இந்த சமூகம் முன்னேற மாட்டாது. சமூகம் முன்னேறணுமா, பொருளாதாரம் இந்த கண்டில் இருக்கக்கூடிய பிசினஸ் சமூகம் ஜின்னா ஹால் மற்ற மஸ்ஜித் ஃபெடரேஷன் இதெல்லாம் கூடியிருந்து நான் பேசின இந்த குத்பாவை எல்லாரும் அதை எழுத்து வடிவமாக்கி எப்படி இது பிராக்டிக்கலாக கொண்டு வர முடியும்? இந்த மஸ்ஜிதுடைய பொருளாதாரம் மக்தபுக்கு கல்விக்கு இந்த மஸ்ஜிதுடைய மேம்பாட்டுக்கு செலவழிக்கப்படுகிறது. இதே போல ஒவ்வொரு மஸ்ஜிதும் செலவழிக்கணும். எங்கள்கிட்ட இருக்கணும் எங்களோட ஒரு மகல்லால எங்கட புள்ளக்கு எந்த அளவுக்கு விவேகம் இருக்குது. டிரஸ்டிமார் சும்மா ஃபேன் தொடைக்கவும் பள்ளியை சுத்தப்படுத்தவும் இமாமுக்கு சம்பளம் கொடுக்க மட்டும் இல்ல, எதை இதை செய்யறது போல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற வளத்தை பயன்படுத்தி என்னென்ன விஷயத்துல கண்டி மார்க்கெட் கண்டி சாரன்சன் மற்ற சிட்டியுடைய பஜார் இருக்குதுன்னா இந்த வியாபார சங்கம் எதுக்காக? வியாபார சங்கம், வியாபார சங்கம் ஒரு பேமெண்ட்ல உள்ள ஒருவருடைய கஷ்டத்தையும் கவனிக்கணும். கடையை வச்சுட்டு கஷ்டப்படுறார், இந்த கோவிட் வந்திருக்குது, எல்லாம் பணத்தால செய்யணும் என்பது அல்ல. மனிதனுடைய அந்த வார்த்தைகளால அவருக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸால இதுக்கு நேரம் செலவழிக்கணும். வியாபார சங்கம் மஸ்ஜித் சம்மேளனம் என்ன செய்யணும்? மஸ்ஜித் சம்மேளனம் ஒவ்வொரு மஸ்ஜிதையும் அடையாளம் கண்டு ஜம்யத்துல்லாஹ் இருக்குது ஒரு சிஸ்டம் உண்டு. அந்த சிஸ்டம் என்னன்னா ஒவ்வொரு மஹல்லாவும் தனவந்தர்கள பணத்தை கொண்டு போயிட்டு வெளியில கொடுக்காம முதலாவது வீட்டுக்குள்ள ஓட்டைய பாருங்க. தண்ட மனைவிய தண்ட பிள்ளைய பாக்குறது போல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பாருங்க. அதுல ஒரு போஷனை பௌத்த இந்து கிறிஸ்டியன் சகோதரர்களுக்கும் கொடுங்க. இதை கொண்டுதான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும். மேலான சோதர்களே, இந்த நாட்டுடைய பாதுகாப்பு வரக்குல இந்த நாட்டில் ஒரு நாளும் முஸ்லீம் வரக்கூடாது, பௌத்தர் மட்டும்தான் வரணும், கிறிஸ்டியன் வரக்கூடாது, இந்து மட்டும்தான் வரணும் என்ற பேச்சு கிடையாது. குவாலிஃபிகேஷன் தான் அதுக்குள்ள தரம். நீங்க போகாட்டி யார் எடுப்பாங்கள? முருகன் முந்தி கண்டில இருந்த டிஐஜி யாரும் இருக்கிறாங்களா? யாரும் எஸ்எஸ்பி இருக்கிறாங்களா? இல்ல. வாலிபர்களே, என்ற பேச்சை கேட்கக்கூடிய நான் உங்களை என் பிள்ளையாக நினைச்சு சொல்கிறேன். எந்தெந்த துறையில் அல்லாஹ் உங்களுக்கு ஆளுமையை தந்திருக்கிறானோ அதுல வாங்க. இன்னைக்கு எப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு போனா யூனிவர்சிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க பார்த்தா 75% பெண்கள், 25% ஆண்கள். ஒரு காலத்துல 95% ஆண்கள், 5% தான் பெண்கள். இப்ப நேர் ஆப்போசிட். இன்னொரு காலம் வரும், இந்த வாலிபர்கள் எல்லாம் கூல் அடிக்கிறதுலையும் குடு அடிக்கிறதுலையும் இந்த வாலிபர்கள் எல்லாம் ஃபாஸ்ட் மணி வேகமான பணிய பணத்தை கிரியேட் பண்றதுலையும் சின்ன சின்ன எல்லாருமே. நான் எந்த ஒரு தொழிலையும் தரம் குறைச்சு பேச மாட்டேன். ஒருவர் மாமிசம் விற்கிறாரா, மாஷா அல்லாஹ், அது ஒரு கண்ணியமான தொழில். ஒரு பேமெண்ட்ல அவர் தொழில் செய்யறாரா, அது மாஷா அல்லாஹ், அவர் சஹாபாக்கள் செய்த தொழில செய்கிறார். அவர் ஒரு மூட்டை தூக்குறாரா, இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு ஆளுமை, தன் குடும்பத்துக்கு போகிறார். அதை நான் பேசல, அதை பேசினா சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் யார்? யஹூதியுடைய தோட்டத்துக்கு போயிட்டு கிணத்திலிருந்து தண்ணீர் அள்ளி அந்த ஈச்சப்பழத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பேரன் ஹசன் ஹுசைனுக்கு வந்து கொடுக்கிறார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாறாங்க, பாத்திமாட வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை, என் பேரன்கள் எங்க? பேரன்கள் பசியின் காரணத்தினாலும் மருமகன் தூக்கிட்டு போயிட்டாரு. எங்க போனார்? நபி அவங்க ஓடி போயிட்டு பார்த்தா ஒரு யூதனுடைய தோட்டத்தில் அலிரது அல்லானவர்கள் அங்கே இதாக்கி கொண்டிருக்கிறாங்க. என்னது, கிணத்துல இருந்து தண்ணீர் அழுறாங்க. என்னத்துக்கு பார்த்தா அந்த பிள்ளையில அங்கே வச்சுட்டு ரெண்டு குடி ஈச்சப்பழத்தை எடுத்துட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. இது யார்? நபியுடைய மருமகன். அதே நேரம் நபியுடைய மாமாயார் உஸ்மான் தனவந்தர். அப்படிப்பட்ட தனவந்தர், அவருடைய மகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய மகள் மருமகன். ஹஜரத் உஸ்மான் மருமகன், ஹஜரத் அலி மருமகன். ஒரு மருமகன் சரியான வசதி, ஒரு மகன் கூலி வேலை செய்யக்கூடிய யூதிகளுடைய தோட்டத்தில் இறுதி நபியுடைய மருமகன் எப்படி இருக்கிறார்? கன்னிமார்களே, யாரையும் தரம் குறைச்சு பேச மாட்டோம். ஆனால் ஒரு சமூகத்தில் இன்றைக்கு 66 லட்சம் பிள்ளைகள் என்ற ஒரு கணிப்பின்படி ஸ்கூல் படிக்கிறாங்க. 950 முஸ்லிம் ஸ்கூல்ஸ்ல 455,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அது இல்லாம இன்டர்நேஷனல் பிரைவேட் ஸ்கூல், ஹையர் ஸ்டடிஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தா 5.5 லட்சம் 6 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதுல ஒரு 20,000-25,000 தான் மதரசால இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, ஆலிம் ஹாஃபிஸ் இந்த நாட்டுக்கு 30 வருஷம். நான் 70களில் இங்க வந்த இந்த மஸ்ஜிதுக்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் 75, 76, 77, 78 இந்த மஸ்ஜிதுக்கு அந்த நேரங்களில் வந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. முதலாவது மௌலூத் என்ற அப்பா கொடுத்தது எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. கன்னியமானவர்களே, அதே நேரம் 86ல் வந்து நான் முதல் குத்மா நடத்தினதும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்றைக்கு இல்ல, உள்ள சிச்சுவேஷன் இல்ல, இன்றைக்கு மாறிடுச்சு, நிலைமை மாறிடுச்சு, மறுபக்கம் பிறண்டுருச்சு. அதுவும் 21/4/2019 பிறகு இந்த நாட்டுடைய தலையெழுத்து பயங்கரமாக மாறி இருக்குது. இப்ப நாங்களும் நீங்களும் சும்மா பழைய கதைகளை பேசி பேசி இருந்தா இந்த சமூகம் எங்க போயிட்டு நிக்கும் தெரியாது. அதனால கண்டியுடைய ஒரு பொறுப்புண்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஜெமியத்துல்லமா, மஸ்ஜித் சம்மேளனம், வியாபார சங்கம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இந்த திட்டத்தை போடுங்க. 20 வருஷத்துக்கு நீனா நானா, உனக்கு புகழா எனக்கு புகழா, அதெல்லாம் வாடா ஒரு பக்கம் வைங்க. ஈகோ பிரஸ்டீஜ வைங்க. சமூகத்துக்கு என்ன செய்யணும் பாருங்க. எங்களை வாலிபர்கள் எப்படி வழிநடத்தணும் பாருங்க. இன்றைக்கு 300-400 பேர், அதுல 65 பேர் கெசட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் யுனைடெட் நேஷனுடைய ஆக்டின் படி இந்த நாட்டில் 65 பேர் பயங்கர தீவிரவாதிகள். அப்ப எங்க சமூகத்தில் 1200 வருஷம் இல்லாத 300 குடும்பம் இன்றைக்கு இந்த நாட்டில் தீவிரவாதத்தில் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் இன்றைக்கு கஷ்டத்தில் இருக்குது. இந்த சமூகத்தை நீங்க இந்த 300 பேரையும் ஜெயில இருந்து எடுத்து இந்த சமூகத்தை நீங்க மறுதிசைக்கு திருப்பாட்டி எதிர்காலம் கஷ்டமாகிடும். நான் 60 அடைந்து விட்டேன். நான் உங்களுக்கு ஒரு நசீகத்தாக செய்கிறேன். இதை மிக கவனமாக இந்த பயானை எடுங்கள். எடுத்து எப்படி செய்யலாம் என்றதை பாருங்க. தவிர அதையும் இதையும் பேசிக்கொண்டு இருக்காம என்ன மாதிரி பிராக்டிக்கல் சைட். என்னோட இந்த 3 பிரிவினர்களும் வந்து ஒரு நாளைக்கு உட்கார்ந்தா ஏந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்வைப்பேன். எப்படி மஸ்ஜிதில் இருந்து வாலிபர்கள் எடுக்கப்படணும், இல்லாட்டி என்ன நடக்கும், பர்தா நிக்காப் உடுத்த பெண்கள் அடுத்தது கட்டிக்கொண்டு குதிப்பார்கள். அதை விட பயங்கரமான ஒரு நிலைமையை நான் இந்த நாட்டில் அனுபவிக்க வேண்டி வரும். ஏன் இன்றைக்கு இந்த மீடியா பயங்கரமான ஆபத்தாக மாறிடுச்சு. ஒரு ஊர்ல, கிழக்கில் ஒரு ஊர்ல ஒரு 10 வாலிபர்கள் சொல்றாங்க, தஜ்ஜால் வந்துட்டாரு. அமெரிக்கா தான் தஜ்ஜால், பிரிட்டன் தான் யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்க. அட எங்க இருந்து படிச்சாண்டு பார்த்தா எங்கேயோ உலகத்தில் ஒத்து நிறந்து கொண்டு பேசுறான், அதோ ஃபாலோ பண்றாங்க இங்க உள்ள வாலிபர்கள். அவ இன்றைக்கு யாரும் சஹரான் இங்க இலங்கையில் இருக்கணும் என்று கட்டாயம் இல்லை. எங்கேயோ இருந்த கொண்டு எங்க வாலிபர்களை பறிச்சுட்டு போயிருவான். தயவு செய்து இதை நான் இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இந்த சபையில வந்திருக்கக்கூடிய வியாபார சங்கம், இந்த மஸ்ஜித் சம்மேளனம் எல்லாருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் ஒரு 4 நியமிங்க, 10-30 பேர், 40 பேர் உட்காருங்க, ஒரு திட்டத்தை போடுவோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. எதிர்காலம் இந்த கண்டி எப்படி இருக்கட்டும், இந்த நாடு எப்படி இருக்கட்டும். இதை நாங்க ஒரு விஷயத்தோடு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நாட்டுக்கு 1984 நான் அந்த நேரம் இருக்கல, ஜாமியா நலீமியாவுக்கு வருகை தந்த அபுல் ஹசன் அலி நதுவி, அவர்கள் நான் பிறந்த வருஷம் 1961 அவர் போனார் பர்மாக்கு. அவர் பர்மா மக்கள் இப்படி ஒன்று சேர்த்து சொன்னார், ஓ பர்மாவுடைய வியாபாரிகளே, நீங்க நான் சொல்றத செய்யுங்க, இல்லாட்டி இந்த பர்மால வாழ்றது உங்களுக்கு கஷ்டமாகும், உங்களை விரட்டி விரட்டி அடிப்பாங்க இந்த மக்கள் சொன்னாங்க. கன்னிமானவர்களே, நாங்கள் அல்லாவோட தொடர்பாகணும், சகவாழ்வை கட்டி எழுப்பணும், எங்களுக்குள்ள வேற்றுமைகளை களையணும், இதெல்லாம் சாதிக்கலும் இப்ப தெரியுமா ரெண்டு விஷயம் இருக்கும். நான் சொன்ன இந்த ஆறு விஷயமும் சரியாக வாரத்துக்கு எங்களுக்குள்ள ஒற்றுமை கிட்டும். நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை பிடிச்சி, அவனோட சண்டை, இவரோட சண்டை, இதுக்கு சண்டை, போலீஸ் இன்றைக்கு எந்த அளவுக்குண்டா எங்களை பத்தி அதிகமாக மார்க்கம் இன்றைக்கு போலீஸுக்கு தெரியும். எங்களை விட அதிகமாக ஒரு முஸ்லீம் 60 வயசு, அவர் 5 நேரம் தொழக்கூடியவர், மார்க்கம் படித்தவர், அவரை கூப்பிட்டு கேட்டு ஒரு ஆமிய ஒரு போலீஸ கூப்பிட்டு கேட்டா அந்த ஆமி போலீஸ்ல உள்ளவர் எங்களை விட அதிகமான மார்க்கத்தை சொல்லுவார். ஏன் இந்த நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டி பாதுகாக்கப்படணும் என்றால் இந்த நாட்டுடைய மார்க்கத்தை விளங்கி இருக்கணும் அவர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார்கள். அதனால எல்லாரும் ஒன்று சேர்வோம், ஒற்றுமையை கட்டியெழுப்போம், சகவாழ்வை மிக முன்மாதிரியாக காண்பிப்போம். இந்த மஸ்ஜிதும் எல்லா மஸ்ஜித் நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப, இந்த நாட்டுடைய ஐக்கியத்தை ஒற்றுமையை பாதுகாத்து, இந்த நாட்டுடைய ஒரு ஒரு இறுதியான ஒரு விஷயம் இருக்குது, ஜமியத்துல் உலமா ஒரு நாளும் கட்சி பொலிட்டிக்ஸ் செய்யறது இல்லை, ஆனா ஒன்று செய்யும், யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்களோட சேர்ந்து வேலை செய்யும், இல்லாட்டி நடக்கலாது. இப்ப யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டி இருக்கும், அதுல முருகிக்கொண்டு பேசிக்கொண்டு அதையும் இதையும் சில்லற பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு போனா எங்களோட சமூகம் பாதிப்புக்குள்ளாகும். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை எல்லாரும் கருத்துக்கெடுத்து அல்லாவின் பக்கம் முதலாவது சொன்னதை அல்லாவின் பக்கம் முழு கவனத்தை செலுத்துவோம், கல்வியில முக்கியத்துவம் காட்டுவோம், பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போம், பாதுகாப்புல பங்காளிகளாக மாறுவோம், மீடியாவுடைய இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரி பங்காளிகளாக மாற முடியும், அதே நேரத்தில் நாங்க அரசியல்ல எப்படி பங்காளிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு இதை நாங்கள் செய்வோம். எங்களோட ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது கொழும்புல, மஹமூத் இன்ஸ்டிடியூட், அதுக்கு இந்த பள்ளியுடைய தலைவர் தான் அதுக்கும் பொறுப்பாக இருக்கிறார், நானும் அதில் இருக்கிறேன். இதுவரைக்கும் 84க்கு மேற்பட்ட மௌலவிமார்கள் அதுல ஒரு வருஷ கோர்ஸ்ல படிச்சு வந்திருக்கிறாங்க. ஆலிம்கள் ஆனதுக்கு பிறகு வத்தலையில ஒரு இடத்துல நாங்க அவங்களை ட்ரெயின் பண்றது, 22 பேர் எடுக்கிறது, 4 பேட்ச் வெளியாகிட்டாங்க. அவங்களை என்ன ட்ரைனிங் கொடுக்கிறோம் என்று சொன்னா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோம் எப்படி நீங்க ஒரு லாயராக வரணும், எப்படி நீங்க எக்கனாமிக்ல ஒரு பேங்கிங் அட்வைசராக வரணும், நீங்க எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீல்ட்ல நீங்க முன்னேறி வரணும். இப்படி மதரசாக்கள்லையும் உலமாக்கள் மௌலிமார்கள் வெளியாகல எந்தெந்த ஃபீல்ட்ல மௌலிமார்கள் வேலை செய்ய இயலுமோ, மீடியா மாஷா அல்லாஹ் அதுல வெளியான மீடியா தான் இன்னைக்கு ஜமியத்துல மால வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்ல அடையாளம் காணப்பட்டு விட்டது. செயல்படுத்துறதுக்கு ஒரு சிம் எடுத்து பாவிக்கிறது போல நாங்க இதை செய்விக்கிறது தான் இருக்குது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்ந்து இந்த நாட்டில் ஒரு முன்மாதிரியான சிறுபான்மை நாட்டில் முன்மாதிரியான சமூகம் என்றால் அதை இலங்கையை போய் பாருங்கள் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாழ் எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக, எங்களை பொருளாதார நெருக்கடியை நீக்கிடுவாயாக, கல்வியிலையும் பாதுகாப்புலையும் பங்காளிகளாக எங்களை மாற்றுவாயாக, யாழ் அரசியலையும் யாழ் எங்களுக்கு ஒரு பங்களிப்பை சரியான முறையில் தருவாயாக. இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை யாழ்லாம் மேம்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கிரல்வாயாக.